செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். காலம் அறிதல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதற்கு உலகம் என்னன்னா, காக்கையானது தன்னை விட வலிமையான கோட்டானை பகற்பொழுதில் வென்றுவிடும். அதுபோல பகைவர்களை எளிதில் வெல்ல கருதும் வேந்தர்களுக்கு ஏற்ற காலம் இன்றியமையாதது என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. ஒருவன் ஒரு தொழிலை அதற்கு ஏற்ற காலத்தோடு பொருந்தி வருமாறு செய்வானேயானால், செல்வம் அவனை விட்டு நீங்காமல் அவனை பிணிக்கும் கயிறு போல விளக்கமாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். பஞ்சாமிர்தமாய் 5 தலைமுறைகளோடு வாழ்வாங்கு வாழ்ந்த சௌகார் ஜானகி அம்மா சென்ற வாரம் நம்மிடையிருந்து விடை பெற்றுக் கொண்டார். பாலச்சந்தரோட எதிர்நீச்சல் படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி நாகேஷ் எந்த அளவுக்கு காரணமோ, அதே அளவு இந்த அடுத்தாத்து அம்புசத்தை பார்த்தேளா பட்டுமாவையும், அதே பாலச்சந்தரின் தில்லுமில்லுவில் ரஜினி அளவுக்கு சேட்டையான நாகரீக ஃப்ராடு பண்ணக்கூடிய பெண்மணியாக கலக்கி இருப்பார். அதில் தேங்காய் சீனிவாசனுடன் அந்த ஃபங்க்ஷன் உரையாடல், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், புதிய பறவையில் நடிகர் திலகத்தை சாந்தம் பூசிய கொடூர வில்லனாக்கிய பெருமை சவுக்காரையே சேரும். பணம் படைத்தவனில் மக்கள் திலகத்தை கண் போன போக்கிலே கால் போகலாமாவென பாட வைத்தவர். இரு கோடுகளில் புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன் என வெறும் ஜெமினியை இருதார காதல் மன்னன் ஆக்கியவர். இவரது கான்டெம்பரரிஸ் எல்லாருக்குமே இவர் சரியான போட்டி. உதாரணமா பானுமதி அம்மா பட்டதாரி அண்ட் ஹானரி பட்டம் வாங்கிய முதல் கிராஜுவேட்டட் நடிகை. கே ஆர் விஜயாவுக்கு எதிராக திருமணத்துக்கு பின் கதாநாயகியான முதல் தென்னிந்திய நடிகை. வைஜெயந்தி மாலாவுக்கு எதிராக முதல் பான் இண்டியா நடிகை. பத்மினிக்கு எதிராக நடிகர் திலகத்துடன் நிறைய ஆப்ட் ஜோடி படங்கள். இதையெல்லாம் ரசித்த தலைமுறை நிச்சயம் இவரை பார்த்த ஞாபகம் இல்லாமல் இருக்காது. 17 வயதில் திருமணமாகி திருமணத்திற்கு பின்னர் நடிக்க வந்த இந்த பெண்மணி ஏற்காத கதாபாத்திரம் கிடையாது. இரு கதாநாயகி படம் என்றால் கட்டாயம் அதில் சவுகார் இடம்பெற்றிருப்பார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பார் மகளே பார் என்ற திரைப்படத்திலிருந்து நீரோடும் வைகையிலே பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் பி சுஷிலா அம்மாவும், கண்ணதாசனின் வைர வரிகளுக்கு இசையமைத்திருப்பவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இதுல வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே வைரம். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்குத்தான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. எவ்வளவு அழகான அர்த்தம் பொதிந்த அற்புதமான வார்த்தைகள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள். 5 தலைமுறையோடு வாழ்வாங்கு வாழ்ந்த சவுகார் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைய பார் மகளே பார்.
நின்றாடும் மீனே,
நெய்யோறும் கானகத்தில் கைகாட்டும் மானே,
தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே,
தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே.
நின்றாடும் மீனே, நெய்யோறும் கானகத்தில் கை காட்டும் மானே, பாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, எம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே.
கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே.
அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே.
நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே.
அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே.
திருமுருக கிருபானந்த வாரியாரின் பிறந்த தினம் 25 ஆகஸ்ட். தனது சொற்பொழிவுகளால் பக்தியை வளர்த்த மாபெரும் மகான். அந்த சொற்பொழிவுகளோடு இவருடைய பேச்சு முழுவதும் நகைச்சுவைகளும் நிறைந்திருக்கும். வாரியாரும் வாரி வழங்கிய நகைச்சுவையும். நகைச்சுவையோடு உரையாற்றுவது என்பது மிகவும் அரிய கலை. அதுவும் 6 லிருந்து 60 வரை அனைவரும் மனம் விட்டு சிரிக்க சிரிக்க பேசுறதுன்னு மிகவும் கடினமான கலை. எல்லாம் வல்ல வயலூர் எம்பெருமான் அருளாலே கைத்தல நிறைகனி அப்ப முடவல் போரி என்ற விநாயகர் துதிப்பாடலை கேட்டாலோ இல்லை எங்காவது படித்தாலோ கிருபானந்த வாரியாரின் தமிழும் குரலும் நம் நினைவுக்கு வந்துவிடும். வாரியார் சுவாமிகள் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றும் போது கொடுத்த மாலைய போட்ட மாலைய போட்டபடிக்கதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் பக்கத்துல ஒருத்தர் கீழே வந்து நின்னாரு கையில மாலையோட, வாரியாருக்கு மாலை அணிவிக்கிறதுக்காக. பார்த்துக்கிட்டே இருந்த கிருபானந்த வாரியார், இவர் ஏன் நம்ம கிட்ட மாலையை கொடுக்கல போடல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஓஹோ நம்ம கழுத்துல மாலை இருக்கிறதுனாலதான் அவர் போடுறதுக்கு தயங்குறாருன்னு தன் கழுத்துல இருந்த மாலையை கடத்தி அடுத்த பக்கத்துல இருந்தவர்கிட்ட கொடுத்தாச்சு. இவர் கொடுத்த உடனேதான் அவர் மேல வந்து மாலைய போட்டாரு. அப்ப வாரியார் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, நம்ம ஒன்ன கொடுத்தாதான் நமக்கு ஒன்னு கிடைக்கும். பொதுவா இந்த சொற்பொழிவுகள்ல அவரு பேசுறத வந்து எல்லாரும் கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா திடீர் திடீர்னு இடையில இடையில கேள்விகள் கேட்பாரு. ஒரு தரம் இப்படிதான் சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கும் போது முன்னாடி உட்கார்ந்திருந்த சிறுவனை பார்த்து முருகனின் அப்பா பெயர் என்னன்னு கேட்டாரு. அது திருவிளையாடல் சினிமா வந்த நேரம். அதில் நடிகர் சிவாஜி கணேசன் முருகனுக்கு அப்பாவா நடிச்சிருப்பார். அதை பார்த்த சிறுவன் சிவாஜின்னு சொன்னான். கூட்டத்தில் இருந்தவங்க அத்தனை பேரும் கொல்லுன்னு சிரிச்சாங்க. வாரியார் சுவாமிகள் கையசிச்சு அவங்களை அடக்கிட்டு, அவன் சரியாதான் சொல்லியிருக்கான். நீங்க நேருவ நேருஜின்னு சொல்றீங்க, காந்திய காந்திஜின்னு சொல்றீங்க, அத போலதான் இந்த பையன் சிவாவ சிவாஜின்னு சொன்னான். வடக்கு ஒருத்தரை உயர்வா மரியாதையை அழைக்க ஜி சேர்க்கறது வழக்கம். அந்த அர்த்தத்துல சிவாஜின்னு சொல்லி இருக்கான்னு சொன்னாரே பாக்கலாம். வாரியார் திருப்பரங்குன்றத்துல ஒரு முறை சொற்பொழிவு நிகழ்த்திக்கிட்டு இருந்தாரு. கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் எழுந்து நின்று, சுவாமி இந்த திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு பேர் மாற்றம் செய்யணும்னு சிலர் கோரிக்கை விடுத்திருக்காங்க, இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டார். அதுக்கு வாரியாரு, இதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க சிக்கந்த மலைன்னு வச்சா வச்சுக்கிட்டுமே அப்படின்னார். எல்லாரும், அது எப்படி பொருந்தோம், என்ன சுவாமி நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா சமுதாயத்துல குழப்பம் ஏற்பட்டு சமய சண்டையா இது மாறிடாதான்னு கேட்டாங்க. அதுக்கு வாரியார், முருகனின் தந்தை பேர் என்ன, சிவபெருமான். முருகனுக்கு கந்தன்ற பேருண்டு, இறைவனை இன் போட்டு அழைக்கிறது மரியாதையா இருக்காது, அதனால கந்தர். முருகனின் தந்தை பெயர் சிவபெருமான். அப்படி பார்த்தா முருகனுடைய இன்ஷியல் சி, சிக்கந்தர். சிக்கந்தர் வாழும் மலைன்னு பொருள் வருமாறு சிக்கந்தர் மலைன்னு பேர் வைக்கிறதுல தப்பு இல்லையேன்னு கூற கூட்டத்தில இருந்தவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாரும் எதிர்பாராத இந்த பதிலால் மக்களை சிந்திக்க செய்து இறைவன் ஒருவரே என்ற எண்ணத்தை அவர்களின் உள்ளத்தில் விதைத்தது இவருடைய நகைச்சுவையான பேச்சை மற்ற மதத்தவர்களும் மிகவும் ரசித்தார்கள். வாரியாருடைய கூட்டத்துல யாரும் பெருசா எந்திரிச்செல்லாம் போக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அந்த கூட்டம் அவருக்கு கட்டுப்பட்டிருக்கும், அந்த மாதிரியான ஆற்றல் உடையவர். ஒரு சமயம் ஒரு ஊர்ல அவர் சொற்பொழிவாற்றிட்டு இருந்த போது ஒரு சிலர் இடையில எழுந்து வெளியே போனாங்க. அவங்கள பார்த்து வாரியார், ராமாயணத்தில் அனுமனை சொல்லின் செல்வர்னு குறிப்பிடுவாங்க, இங்கேயும் சில சொல்லின் செல்வர்கள் இருக்கிறாருங்க, நான் இங்க பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதை கேட்காம செல்பவரைத்தான் சொல்றேன் அப்படின்னார். அதுக்கு பிறகு யாரும் தாங்க உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஒரு முறை வாரியார் வடலூரில் இருந்த ஈரோட்டுக்கு ரயில்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதே ரயில்ல பயணம் செஞ்ச ஒரு மாணவர் இவரை பார்த்து கிண்ட, ஐயா ஏன் நெத்திக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நக்கலா சிரிச்சான். தம்பி, குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் வெள்ளை அடிப்பாங்க, காலியா இருக்க வீட்டுக்கு யாரும் வெள்ளை அடிக்க மாட்டாங்க, என்னோட நெத்தியில பகுத்தறிவு குடியிருக்கு, அதனாலதான் நான் வெள்ளை அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னார் வாரியார் நகைச்சுவையா. ரயிலை விட்டு இறங்கும் போது அந்த மாணவன் வாரியாரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கொஞ்சம் திருநீர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி பூசிக்கிட்டான். வாரியார் திருமணம் ஒன்றிற்கு தலைமை தங்க வந்திருந்தாரு. அதே திருமணத்திற்கு நடிகவேள் எம் ஆர் ராதாவும் வந்திருந்தாரு. ரெண்டு பேரும் சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்கும் போது பேச்சுக்கிடைய, எம் ஆர் ராதா, முருகனுக்கு ஆறு தலை இருக்குன்னு சொல்றீங்க, ராத்திரி எந்த பக்கமா படுத்து தூங்குவார்னு கிண்டலா கேட்டார். உடனே வாரியார், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு மணப்பெண்ணோட பெற்றோரை கூப்பிட்டு நேத்து ராத்திரி தூங்கினீங்களான்னு கேட்டார். இந்த கல்யாணம் நல்லபடியா நினைவேன்ற நினைப்புல நாங்க பல நாட்கள் தூங்கலன்னு சொன்னார். உடனே வாரியார் சுவாமிகள் எம் ஆர் ராதா பக்கம் திரும்பி, பாத்தீங்களா, ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்க நினைச்ச இவங்களுக்கே தூக்கம் அல்ல, கோடான கோடி பக்தர்களை காக்கும் ஆறுமுக பெருமான் எப்படி தூங்குவாரு அப்படின்னார். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு திகச்சார் எம் ஆர் ராதா. தன்னோட குரலை வச்சு மிமிக்ரி செய்யறவங்களை பார்த்து இவங்க கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சு என்ன போலவே பேசுறாங்களேன்னு எண்ணி ஆச்சரியப்படுறேன், அத கிண்டல்னு சொல்ல மாட்டேன், என்ன போல பேசினால் முருகா முருகான்னு அவங்க நிச்சயமா சொல்லித்தானே ஆகணும், அது அவங்களுக்கு புண்ணியம்தான் அப்படின்னார். இதுக்கு பெயர் தான் பாசிட்டிவிட்டி த கோர். எதிர்படும் எந்த ஒரு பந்திலும் சிரிப்பு சிக்சர் அடிக்க கிருபானந்த சுவாமிகளால் மட்டுமே சாத்தியம்.
கைத்தல நிறைகனு அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுக நடிவேணி கட்டிடு மடி அவர் புத்தியூரைபவ கற்பகம் என வீணை கடிதே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு திரள் புயமதய மத்தள வயிறனை உத்தம்பி புதல்வனை மட்டவி மலர் கொடு பணிவேலி முத்தமிழடைவினை முற்படு கிரீடனில் முற்பட எழுதி முதல்வோனி முப்புறமெறிய அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அச்சிதி அத்துயரது கொடு சுத்திரமணி வடு வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாதர் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். எது அறம், எது பாவம், எது புண்ணியம் என்ற உணர்வு இல்லாமல் பாவம் தலைவிரித்து ஆடிய காலம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன். அப்போது ஞான வானத்திலே ஒரு அருள் மேகம் தோன்றி, இதுதான் அறம் என்று அறத்தை நிலைநாட்டும் பொருட்டு சிறிய சிறிய தூறலாக 1330 முறை மழை பொழிந்து, அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்குகின்ற உத்தரவேதம். திருவள்ளுவராகிய ஞான மேகம் அது. பின்னே ஒரு 300 ஆண்டுகளுக்கு கழித்து ஒரு பெரிய ஞான மேகம் தோன்றியது திருவாத ஊரிலே. தேன்மழை பொழிந்து நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க என்று தேன்மழை பொழிந்து. அப்பாலே ஒரு 400 ஆண்டுகளுக்கு வரலாறு இல்லை. இருட்டு காலம். திருவாமூரிலே ஒரு அருள் மேகமும் ஸ்ரீகாழியிலே ஒரு கருணை மேகமும் தோன்றி செந்தமிழ் வேதமாகிய அமுத மழை பொழிந்தன. அதற்கப்பாலே 200 ஆண்டுகள் கழித்து 9 நூற்றாண்டிலே திருநாவதூரிலே ஒரு ஞான மேகம் தோன்றி திருத்தொண்ட தொகை என்ற கருணை மழை பொழிந்தது. 10 நூற்றாண்டிலே காவிரிப்பும் பட்டணத்திலே ஒரு மகான் தோன்றி மெஞ்ஞான மழை பொழிந்தார் பட்டணத்து சுவாமிகள். 11 நூற்றாண்டிலே குன்றத்தூரிலே ஒரு ஞான மேகம் தோன்றி பெரிய புராணம் என்ற அருள் மழை பொழிந்தது. 12 நூற்றாண்டிலே தேரெழுந்தூரிலே கம்பநாடர் தோன்றி இராமாயணமாயிருக்கின்ற வான்மழை பொழிந்தார். 13 நூற்றாண்டிலே மெய்கண்டார் தோன்றி சிவஞான போதம் என்ற ஞான மழை பொழிந்தது. 15 நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே அவதரித்தவர் அருணகிரினார். திருப்புகழாயிருக்கிற அமுத மழை பொழிந்தார். இத்தைக்கு 500 ஆண்டுகளுக்கு முந்தி திருவண்ணாமலையில அவதரித்தவர் அருணகிரினார்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நேயர்களே, முத்தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டு மலரெனில் நம்முடைய சங்கம் வானொலியின் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி திருமதி மகேஸ்வரி சுப்பையா அவர்கள் முத்தமிழே முத்தமிழே எனும் ஒரு வாழ்த்துச் செய்தியினை தந்திருக்கின்றார். இதோ அந்த செய்தி. சங்கம் என பெயர் கொண்டு எங்களை சங்கமித்தாய் ஆக்லாந்து மண்ணிலே. எங்களுக்கோர் இனமுண்டு, மொழியுண்டு என்றெண்ண வைத்து மகிழ வைத்தாய். தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்றானே நம் பாரதிதாசன். அந்த அமுதத்தின் சுவையை உணர வைத்தாய் உணர வைத்தாய். எண்ணற்ற கனவுகளோடு காற்றோடு சுமந்து வந்த பொழுது சங்கம் என்ற பெயரில் அதை நனவாக்கினாய். வரும் வளரும் சந்ததியினருக்கு உன்னை அள்ளி சென்றோமா சென்றோமா. நம் முன்னோரும் இயக்கும் வண்ணம் அடையாளம் காட்டிவிட்டோம் காட்டிவிட்டோம். அயல்நாட்டு மண்ணிலே 5-5 ஆண்டுகளாக பட்டொளி வீசி பறந்ததை காண்பதில் தமிழ்ச்சியாய் பெருமமிகு தருணம் இது தருணம் இது. விதைக்கப்பட்ட அயல்நாட்டு மண்ணிலே இன்று விருட்சமாய் உயர்ந்து நிற்பதே சிறப்பு, மிகச் சிறப்பு. ஏட்டில் தொடங்கிய எழுத்து பயணம் இன்று நெஞ்சங்களில் நிமிர்ந்து நிற்பது சாதனையே சாதனையே. விதையாய் மண்ணில் தூவிய முதல் இன்று விருட்சமாய் காண்கின்ற நாள் வரை இணைந்து நின்ற இதயங்கள் பெருமை கொள்ளும் தருணம் இது தருணம் இது. 25 ஆண்டுகள் என்னல்ல, எண்ணற்ற நினைவுகளின் சங்கமம். ஆம், நினைவுகளின் சங்கமம். முத்தமிழே, இசையாய் இயலாய் நாடகமாய் நயம்பட வாழ்த்துக்கள். வணக்கத்துடன் மகேஸ்வரி சுப்பையா.
தனிமை சுகங்கள் பெருகட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே,
இரவும் நிலவும் வளரட்டுமே,
நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு சின்ன சின்ன விதை பெரிய பெரிய விருட்சம். பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று பெரிய பெரிய கனவு காண்கின்ற சிலர் எதையுமே தொடங்க மாட்டார்கள். ஏன் என்று கேட்டால், எல்லாம் ஒரே நேரத்தில் கூடி வர வேண்டும், சின்ன அளவில் எதையும் நான் செய்ய முடியாது, ஆரம்பமே பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று கதை அளப்பார்கள். பிரம்மாண்டமான ஆலமரம் எதுவுமே பிரம்மாண்டமாகவே தோன்றியதில்லை. மீன் முட்டை போன்ற விதையும் விதையில் விழித்த தாவரக்கோடும் தான் தழைத்து பருத்து பெருத்து பிரம்மாண்டம் என்கின்ற நிலையை எட்டியது. தாய் வயிற்றில் விழுந்த ஒற்றை புள்ளிதான் பிள்ளையாய் விளைந்தது, தரையில் விழுந்து வாலிபமாய் வளர்ந்தது. பெரிய பிள்ளைகளாய் யாரும் பிறப்பதே இல்லை. ஆடு தாண்டும் அகலத்தில் பிறந்த சின்ன காவிரிதான் யானை தாண்ட முடியாத அகண்ட காவிரியாக அகலப்பட்டது. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சின்ன தொடக்கத்தில்தான் ஏற்பட்டன. பெரிதாகவே பிறக்க வேண்டும் என்ற பேதைத்தனமான பிடிவாதம் விட்டொழிக்கப்பட வேண்டிய ஒன்று. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் சோத்துப்பாக்கம் தாண்டியதும் ஒரு தகர கொட்டகை இருந்தது. ஒரு புற்று மண்டபமும் இருந்தது. நாலந்து பேர் உட்கார்ந்து ஏதோ குறி கேட்டு கொண்டிருந்தார்கள். இன்று அந்த இடம் அப்படியா இருக்கிறது? மருத்துவ கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மிகப்பெரிய தூய மருத்துவமனை, மாபெரும் பல்கலைக்கழகத்துக்கான ஏற்பாடு, பல்கலைக்கழகங்கள், சிறிய விமான நிலையம் என்று விரிந்து கொண்டே போகிறது. மேல்மருவத்தூர் தகர கொட்டகையும் புற்று மண்டபமும் விதை, விமான நிலையமும் பல்கலைக்கழகமும் விருட்சம். சின்ன சின்ன விதையிலிருந்து பெரிய பெரிய விருட்சங்கள், பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், நாலந்து மாணவர்களுடன் ஒற்றை ஆசிரியருடன் கூரை கொட்டகையில் உண்டாயின என்பது செய்தி. தாஜ்மஹால் ஒரே நாளில் கட்டப்பட்டதா? தஞ்சை பெரிய கோயில் ஒரே நாளில் உருவாக்கப்பட்டதா? கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எல்லா பெரிய விஷயங்களும் உருவாகின்றன. அடி அடியாகத்தான் கவிதைகள் பிறக்கின்றன. வரி வரியாகத்தான் கட்டுரைகள் பிறக்கின்றன.
மந்திரத்தில் மாங்காய் மாதிரி எந்த காப்பியமும் கணநேரத்தில் பிறந்ததில்லை. உலகலாம் என்ற ஒற்றை வரியிலிருந்துதான் பெரிய புராணம் பிறந்தது. எனவே பெரிய பெரிய முடிவுகளை எதிர்பார்த்திருந்தாலும் சின்ன சின்ன தொடக்கங்கள்தான் அவற்றின் ஆரம்பம் என்று அறிந்து கொள்வோம். ஏதோ பெரிதாக சாதிக்கப் போகிறேன் என்று பிறரையும் ஏமாற்றி தன்னையும் ஏமாற்றும் சிலர் உண்டு. 1 கோடி ரூபாய் லாட்டரியே தனக்கே விழும், அதன் பிறகு உலகமே தன்னை மதிக்கும் என்று ஒருவர் பெருமை அடித்துக் கொண்டார். அது சரி, ஆனால் 1 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கும் வேலையை கூட அவர் செய்யவே இல்லை. எதையுமே தொடங்காமல் ஏதாவது பெறுவது எப்படி சாத்தியப்படும்? பெரிய பெரிய கட்சிகள் கூட சின்ன சின்ன அறைகளில்தான் தொடங்கப்பட்டன. பெரிய பெரிய புரட்சிகள் கூட சின்ன சின்ன சண்டைகளில் இருந்தே பிறந்தன. ஏழே ஸ்வரங்களில் இருந்துதான் எல்லா ராகங்களும் ஜனித்தன. இன்றைய இசை மேதைகளில் புகழ், பணம், கார், பங்களா, விருதுகள் எல்லாமே 7 ஸ்வரங்களை பிடித்ததால்தான், அதுவும் சரியாக பிடித்ததால்தான் கிடைத்தவை. சின்ன சின்ன கூட்டங்களில் 10 பேருக்கும் பேசிய பல பிரபலமான பேச்சாளர்கள் இன்று 500,000 பேர் பேசும் மத்தியில் பேசும் வாய்ப்பினை பெற்றார்கள். எப்படி சாத்தியப்பட்டது? படித்தவர் பலர் இருக்கும் சபைகளில் கூட தேசிய கீதம் என்று அறிவித்ததும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். தேசிய கீதமா? யார் தொடங்குவது என்பதுதான் பிரச்சனை. தேசிய கீதத்துக்கே ஸ்டார்டிங் ட்ரபிள். யாராவது ஜனகன என்றால் எல்லோரும் சேர்ந்து கொள்கிறார்கள். தொடக்கம்தான் பிரச்சனை. எது செய்ய நினைத்தாலும் உடனே தொடங்குவோம். நன்றி.
நல்லது நேரிலே, இந்த வார நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களை நமக்காக அள்ளி தந்தார்கள் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களும். நீங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடல்கள் அனைத்தும் மகேஸ்வரி அவர்கள் தெரிவு செய்த பாடல்களே. நிழல் கொடுத்த மரத்தை சிலர் வெட்டி செல்வார்கள். அதற்காக மரம் நிழல் கொடுப்பதை நிறுத்துவதில்லை. உங்களால் முடிந்தவரை உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம், மன அமைதி, பொருளாதார சுதந்திரம், வயதான காலத்தில் உண்மையான சொத்துக்கள் இவையே. பிள்ளைகள் அருகில் இருந்தால் ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் அதுவும் வாழ்க்கையின் ஒரு பாடம். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்துவதற்கு பதிலாக நம்மை நாமே புரிந்து கொள்ள தொடங்குங்கள். தனிமை தண்டனை அல்ல, அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அது ஒரு ஞான பள்ளி. எதிர்பார்ப்புகள் குறையும் பொழுது ஏமாற்றங்களும் குறையும். ஏற்றுக்கொள்ளும் மனம் வளரும் பொழுது அமைதியும் பெருகும். வாழ்க்கையை நம் விருப்பப்படி நடக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் எந்த வயதிலும் நிம்மதியாக வாழ முடியும். சில கருத்துக்கள் முரண்பாடாக இருந்தாலும் இதுவே உலக நிகழ்வு எனும் ஸ்ரீசாமி அவர்கள் வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி.
கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா, என் காதல் பொங்கும் கீதம்
எப்படியோ